வேத ஆராய்ச்சி நேயர்களை கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம்.
கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை உள்ளது. இம்மட்டும் நடத்தினார் துதியுங்கள், அவர் கிருபை என்று உள்ளது. இம்மட்டும் நடத்தினார் துதியுங்கள், அவர் உள்ளது. இனி மேலும் நடத்துவார் துதியுங்கள், அவர் கிருபை என்று உள்ளது. அவர் கிருபை என்று உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்று உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்று உள்ளது.
இயேசுக்குள் பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களே, நாம் இன்றிலிருந்து 2 யோவான் புத்தகத்தை தியானிக்க இருக்கிறோம். இன்று அந்த புத்தகத்தை பற்றிய ஒரு அறிமுகத்தை சிந்திப்போம். ஒரு தேவ மனிதர் யோவானின் 3 நிருபங்களையும் வித்தியாசமான முறையிலே பிரித்து கூறுகிறார். கவனியுங்கள், ஒற்றைக்கண் யோவான், இரட்டைக்கண் யோவான், 3 கண் யோவான் என்று இதை பிரித்து சொல்கிறார். இவ்வாறு நினைவு கூர்ந்தால் உங்களுக்கு மறந்து போகவே போகாது இல்லையா? எந்த ஒரு கிறிஸ்தவனும் அவன் எந்த இனத்தைச் சேர்ந்தவனாக இருந்தாலும், எந்த தேசம் எந்த ஊரைச் சேர்ந்த ஒருவனாக இருந்தாலும், அல்லது எந்த தொழிலை செய்தாலும், எந்த மொழி பேசினாலும், அவன் மறுபடி பிறந்தவனாக இருந்தால் நம்முடைய சகோதரனாய் இருக்கிறான். இந்த ஒரு சிறந்த சத்தியமே 1 யோவானிலே சொல்லப்பட்டிருந்ததை நாம் சிந்தித்தோம். இதே சத்தியமானது இந்த 2 மற்றும் 3 யோவானிலும் வித்தியாசமான வலியுறுத்துதலோடு சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் இங்கே இரட்டைக்கண் யோவானை சந்திக்கப் போகிறோம். இந்த 2 நிருபங்களையும் பார்த்தவுடன் இவை மிகவும் சிறிதான அளவு என்ற ஒரு கருத்தை நீங்கள் உடனே எட்டிவிடுவீர்கள். இது நமக்கு மிகவும் வியப்பூட்டுகிறதாக இருக்கிறது. நீங்கள் ஒருவேளை இதை குறித்து இவ்வாறு ஆச்சரியப்படலாம், ஏன் இந்த 2 நிருபத்திலே 13 வசனங்களும் 3 நிருபத்திலே 14 வசனங்களும் மட்டுமே காணப்படுகின்றன? இவற்றை வேதத்தில் இணைத்திருக்கிறார்களே என்று நீங்கள் வியப்படையலாம். இந்த 2 நிருபங்களும் மிகவும் சுருக்கமானவை. உண்மைதான். ஒருவர் கூறினார், இந்த சுருக்கமான புத்தகம் அதன் செய்தியை சுருக்கமாக்கிவிடவில்லை என்று சொன்னார். ஆம் பிரியமானுர்களே, உண்மையிலேயே யோவான் அதிகமாக சொல்ல வேண்டியது இருக்கவில்லை. இந்த புத்தகங்களின் சுருக்கம் இந்த நிருபங்களின் முக்கியத்துவத்தை எந்த வகையிலையும் குறைத்து போடுகிறதில்லை. உண்மையிலேயே இது அதற்கு மெருகூட்டுகிறது என்று சொல்லலாம். இந்த நிருபங்கள் மிகவும் சுருக்கமானவையாக இருந்த போதிலும் இந்த நிருபங்கள் மிகவும் முக்கியமானவை. முதல் நிருபத்தை சரியாக அறிந்து கொள்ளவும், அதில் தவறான கருத்துக்களை நாம் பெறுவதை தவிர்க்கவும் இந்த 2-3 நிருபங்கள் மிகவும் அவசியமானவை. ஒரு தேவ ஊழியரின் அனுபவம் இதை புரிந்து கொள்ள நமக்கு உதவியாக இருக்கிறது. அவருக்கு உடல் நலம் சரியில்லையாதலால் மருத்துவரை அணுகினார். அவருக்கு மருத்துவர் 2 விதமான மாத்திரைகளை கொடுத்தார். நோயின் அறிகுறிகள் காணப்படும் பொழுது இந்த மாத்திரைகளை விழுங்கும்படியாக மருத்துவர் சொன்னார். ஒரு மாத்திரை அந்த பாட்டிலே எங்கே இருக்கிறது என்றே தெரியாத அளவிற்கு மிகவும் சிறிதாக இருந்தது. மற்றொன்று விழுங்குவதற்கே கடினமாக காணப்படும் அளவிற்கு பெரிய மாத்திரைகள். இந்த 2 சிறிய மாத்திரை மிகவும் வலிமை வாய்ந்தது. உண்மையிலேயே இது மிகவும் முக்கியமானது என்பதும் அதன் பயன்பாட்டைக் கொண்டு அறிந்து கொள்ள முடிந்தது. பெரிய மாத்திரை சரியாக செயல்படாவிட்டால் சிறிய மாத்திரையை பயன்படுத்த வேண்டும் என்ற நிலை. அவ்விதமாகவே இந்த 2 நிருபத்தின் நிலையும் இருக்கிறது. இவை சுருக்கமாக சிறிதாக இருப்பதனாலே அவை வலிமை குறைந்தது என்று நாம் நினைத்துவிடக்கூடாது. இந்த நிருபத்தை எழுதியவர் அப்போஸ்தலனாகிய யோவான். நாம் இவரை அன்பின் அப்போஸ்தலர் என்று அழைக்கிறோம். கர்த்தராய் இயேசு கிறிஸ்து இவரை இடிமுழக்க மகன் என்று அழைக்கிறதை மார்க் 3:14 வசனத்திலே பார்க்கலாம். நீங்கள் இடிமுழக்கத்தோடு சற்று மின்னலையும் சேர்த்துக் கொண்டால் நலமாயிருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் இவர் தன்னுடைய நிருபத்திலே, நீங்கள் உங்கள் அன்பை சகோதரனுக்கு வெளிப்படுத்தி காண்பிக்க வேண்டும், இல்லாவிட்டால் நீங்கள் தேவனுடைய பிள்ளை அல்ல என்று தெளிவுபட கூறியிருக்கிறார். யோவான் இந்த நிருபத்தை ஏறத்தாழ கிறிஸ்துவுக்கு பின் 90-100 இடைப்பட்ட காலத்திலே எழுதியிருக்க வேண்டும். இந்த நிருபம் பிலமோ நிருபத்தை போன்று தனிப்பட்ட ஒரு கடிதமாயிருக்கிறது. இது தெரிந்து கொள்ளப்பட்ட அம்மாவிற்கு யோவானால் எழுதப்பட்டதாகும். இங்கே ஒரு கேள்வி சாதாரணமாக அநேகரால் எழுப்பப்படுகிறது. தெரிந்து கொள்ளப்பட்ட என்பதற்கான கிரேக்க வார்த்தை ஒரு நிலையை குறிக்கும் பெயரோ அல்லது தெரிந்து கொள்ளப்பட்டவள் என்ற பெயரை உடைய ஆதி திருச்சபையில் உள்ள கிறிஸ்தவ பெண்மணியோ என்ற கேள்வி எழும்புகிறது. நீங்கள் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம் பிரியமானவர்களே. அப்போஸ்தலனாகிய யோவான் தேவனுடைய குடும்பத்தை குறித்து எழுதுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் தேவனுடைய சபையை பற்றி எழுதுகிறார். அதே வேளையிலே பேதுரு தேவனுடைய அரசாங்கத்தை குறித்து எழுதுகிறார். நீங்கள் இந்த ஒரு காரியத்தை மனதிலே கொண்டு இந்த வேறுபட்ட மனிதர்களின் நிருபங்களை வாசிப்பீர்கள் என்றால் அவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்கிற காரியங்களை புரிந்து கொள்ள இது அதிக உதவியாக இருக்கும். இந்த நிருபங்கள் சபைக்கு எழுதப்பட்டிருந்தாலும் தனி நபருக்கு எழுதப்பட்டிருந்தாலும் யோவான் அதை தேவனுடைய குடும்பத்திற்கு எழுதுவதாக கருதுகிறார். ஒரு கிறிஸ்தவ பெண்மணி அல்லது ஒரு சபையானது அந்நாட்களிலே கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொண்டு வந்த யாரையும் தங்களோடு தங்க வைத்து உபசரித்து வந்தார்கள். அவர்கள் ஒருவேளை கிறிஸ்துவின் தெய்வத்துவத்தை புறக்கணிக்கிறவர்களாக இருந்தாலும் கிறிஸ்தவ விசுவாசத்தின் கொள்கைகளை விசுவாசிக்கிறவர்களாக இல்லாத போதும் கூட அவர்களை இவர்கள் உபசரித்தார்கள். அப்படிப்பட்டவர்களை உபசரிப்பதை எச்சரித்துதான் யோவான் இந்த நிருபத்திலே எழுதியிருக்கிறார். இந்த சிறிய நிருபத்தின் நோக்கம் இதுதான். இந்த நிருபத்தின் மைய கருத்தனை தெரியுமா? சத்தியத்தின் நிமித்தம் என்பதாகும். சத்தியமும் அன்பும் போட்டியிடுகிறதென்றால் சத்தியமே மேலான இடத்தை பிடிக்கும். இதுவே உயர்ந்ததாக இருக்கும். 1 கொரிந்தியர் 13:13 சொல்லப்பட்டிருக்கிறதை நீங்கள் இந்தாவது கவனித்து பார்த்திருக்கிறீர்களா? இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது என்று பவுல் சொல்லியிருக்கிறார். ஆனால் அவர் இவ்வாறு சொல்லவில்லை என்பதையும் கவனித்து பாருங்கள். இப்பொழுது அன்பு, நம்பிக்கை, சத்தியம் மேலும் அன்பு நிலைத்திருக்கிறது என்று சொல்லவில்லை. இவ்வாறு சத்தியமும் இந்த பட்டியலுக்குள்ளே இடம்பெற்றிருந்தால் இவைகளில் சத்தியமே பெரியது என்று சொல்லப்பட்டிருக்கும். அருமையானவர்களே, வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால் சத்தியம் என்பது போராடுவதற்கு மதிப்புடையதாக காணப்படுகிறது. கள்ள போதகர்களை ஏற்றுக்கொள்வது தவறாகும். இந்த ஒரு நிலையையே நாம் ஒவ்வொருவரும் மேற்கொள்ள வேண்டும். நாம் தேவனுடைய வார்த்தையில் உள்ள சத்தியத்திற்காக போராடுவதற்கு அது மதிப்புடையதாயிருக்கிறது. வேதம் தேவனுடைய வார்த்தையாயிருக்கிறது. இதுவே சத்தியத்தின் அடிப்படையாகும். இரண்டாவது மிகவும் முக்கியமான ஒரு காரியம் கிறிஸ்துவின் தெய்வத்துவம் மற்றும் நமக்காக அவர் சிலுவையிலே அறையப்பட்ட பாடுகள். இந்த ஒரு காரியத்திலே வேறொருவரும் நாமும் ஒன்றுபட்ட கருத்துடையவர்களாக இருந்தால், மற்ற முக்கியமற்றவைகளிலே நாம் வேறுபட்ட கருத்துடையவர்களாக இருந்தாலும் ஒன்றாக நாம் இருக்க முடியும். ஒருவேளை நீங்கள் வேறொரு சபை பிரிவிலே உள்ளவர்களோடு பழகும் வாய்ப்பு ஏற்பட்டிருக்கலாம். அவர்கள் சற்று முன்னர் பார்த்த காரியங்களிலே ஒன்றோடு ஒன்றுபட்டிருந்தால் நீங்கள் அவர்களோடு ஐக்கியம் கொள்ளலாம். ஒரு ஊழியர் மற்றும் ஒரு சபை உறுப்பினரோடு விளையாடச் செல்வது வழக்கம். அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அவர்களுக்குள்ளே நட்பான வாக்குவாதம் அநேக வேளைகளிலே ஏற்பட்டுவிடும். ஆகவே அவ்வாறு வாக்குவாதம் வரும்பொழுது இந்த ஊழியர் இவ்வாறு சொல்வாராம், நண்பரே, உங்களுக்கும் எனக்கும் அநேக அடிப்படை விஷயங்களிலே கருத்து ஒற்றுமை இருக்கிறது. நீங்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்தும் அவருடைய சிலுவை பாடுகளை குறித்தும் சொல்லுகிறதை கேட்பதிலே நான் மிகுந்த ஆவல் கொள்கிறேன். ஆனால் நமக்குள்ளே சில கருத்துக்களிலே ஒன்றுபட்ட கருத்து இல்லை என்பதை நாம் அறிவோம். நீங்கள் தவறான கருத்துடையவர்களாக இருக்கிறதாக நான் நினைக்கிறபடியினாலே அவற்றிற்காக ஜெபிக்கப் போகிறேன் என்று சொல்லுவாராம். இதேபோன்றே அவருடைய நண்பரும் இவரை பார்த்து சொல்வாராம். இவ்வாறு சொல்லிக்கொண்டே சிரித்துக்கொண்டே பிரிந்து போவார்கள். ஆமருமையானவர்களே, சபை பிரிவுகள் அநேகம் இருந்தாலும் அடிப்படையான காரியங்களிலே ஒன்றுபட்ட கருத்துடையவர்கள் மத்தியிலே ஐக்கியம் இருப்பது நல்லது. அது தேவ ஜனங்களின் ஐக்கியத்தை பலப்படுத்தும். சிறு சிறு காரியங்களுக்கும் சண்டையிட்டுக் கொண்டு பிரிந்து செல்வது தேவ சபைகளை பலவீனப்படுத்தும். உங்களோடு ஐக்கியமாயிருக்கிறவர்கள் தேவனுடைய வார்த்தையின் வெளிப்பாட்டை நம்புகிறார்களா? அவர் நமக்காக மரித்ததை நம்புகிறார்களா என்பதை கவனித்து பாருங்கள். இதை நம்புகிற ஒவ்வொருவரும் நம்முடைய சகோதரர்களே. நாம் இந்த உண்மையிலிருந்து தப்ப முடியாது. யோவான் நிருபத்தின் திறவுகோல் வார்த்தை அன்பு என்பதாகும். ஆனால் இந்த அன்பு தேவனுடைய குடும்பத்திற்குரிய அன்பாகும். தேவனுடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு சிறிய குழந்தைகளும் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும். இதுவே தேவனுடைய பிள்ளை என்பதற்கடையாளம். அவன் கிறிஸ்துவிலே அன்பு கூறுவான். அவன் தன்னுடைய சகோதரனையும் நேசிப்பான். இவ்வாறு தேவனுடைய பிள்ளைகள் ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டும் என்பதின் கூட்டுத் தொகைதான், அந்த மொத்த கருத்துதான் இந்த நிருபமாகும். நாம் முதலாம் நிருபத்திற்கு சென்று அங்கிருந்து இதே கருத்தை மீண்டும் தொடர்வது உதவியாயிருக்கும். 1 யோவான் 3:10 இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். நீதியை செய்யாமலும் தன் சகோதரனில் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல. யோவான் வேண்டுமென்றே இந்த சத்தியத்தை எதிர்மறையாக சொல்லுகிறார். காரணம் என்ன தெரியுமா? கிறிஸ்தவனாக இருக்கிறேன் என்று சொல்லுகிற ஒருவன் அந்த அளவிற்கு வாழ்வதை விட வேறு வழியே கிடையாது. அதிலிருந்து வெளியேறவே முடியாது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்களும் இதிலிருந்து வெளியேற முடியாது. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே நீதியை பின்பற்றவில்லை என்றால் நீங்கள் தேவனால் உண்டானவர்கள் அல்ல. தேவனுடைய பிள்ளை என்பதற்கான வெளிப்படையான அடையாளம் இதுதான். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராக அறிந்து வைத்திருக்க வேண்டும். நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நீதியை பின்பற்றுகிறதே மற்றவர்களுக்கு நீங்கள் கிறிஸ்துவை உடையவர்கள் என்பதற்கு சான்று பகர்கிறது. நீங்கள் உங்கள் சகோதரனிலே அன்பு கூறாவிட்டால் நீங்கள் தேவனுடைய பிள்ளை அல்ல. இங்கே சகோதரன் என்பது உலகத்தில் உள்ள எல்லாரையும் குறித்து சொல்லவில்லை. வேதம் இப்படிப்பட்ட சகோதரத்துவத்தையும் குறிக்கவில்லை. மாறாக விசுவாசிகளான சகோதரர்களை இது சொல்லுகிறது. இதை நான் கூறவில்லை, யோவான் சொல்லுகிறார். ஒருவனுடைய நீதியான வாழ்க்கையைக் கொண்டும் மற்ற தேவ பிள்ளைகள் மீது கொள்கிற அன்பை கொண்டும் அந்த மனிதன் ஒரு உண்மையான விசுவாசியா இல்லையா என்பதை சொல்லிவிட முடியும் என்று யோவான் சொல்கிறார். சரி, தேவனுடைய குடும்பத்திலே இல்லாத தொலைந்து போன பாவியை குறித்த காரியம் என்ன? நாம் அவனை நேசிக்க வேண்டுமா? யோவான் சுவிசேஷத்தில் இது குறித்து நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறதை பாருங்கள். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இங்கே கவனமாக கேளுங்கள். தேவனுடைய சுவிசேஷத்தை அவர்களுக்கு கொண்டு போகும் அளவிற்கு நாம் அவர்களை நேசிக்க வேண்டும். நாம் யோனா புஸ்தகத்திலே யோனா நினிவே மக்களை நேசிக்காததை குறித்து வாசிக்கிறோம். ஆனால் தேவன் அவர்களை நேசித்தபடியினாலே யோனாவை அங்கே அனுப்பி வைத்தார். தேவன் யோனாவை பார்த்து, நான் அவர்களை நேசித்தபடியினாலே அவர்கள் என்னிடத்திலே திரும்பினபடியினாலே யோனாவே நீயும் அவர்களிலே அன்பாயிருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேன் என்று சொல்கிறார். அருமையான சகோதரனே, சகோதரியே, இப்படிப்பட்ட ஒரு உறவைத்தான் ஒரு தேவனுடைய பிள்ளை தொலைந்து போன உலகத்தோடு கொள்ள வேண்டும். நீங்கள் அவருடைய பாவத்தையோ பாவிகளையோ அன்பு கூர்ந்து நேசிக்க முடியும் என்று அவர் சொல்லவில்லை. அவர்களுக்கு சுவிசேஷத்தை எடுத்துச் சொல்லும் அளவிற்கு நீங்கள் அவர்களை நேசிக்க வேண்டும். இது மிகவும் முக்கியமான காரியம். தேவன் அவர்களை நேசித்தபடியால் நாமும் அவர்களை நேசிக்க வேண்டும். அடுத்ததாக, அவர்கள் கிறிஸ்துவனிடத்திலே திரும்பும் பொழுது நாம் அவர்களிலே அன்பு கூறவும் வேண்டும். இப்பொழுது இன்னொரு கேள்வி எழும்புகிறது. கள்ள போதகர்களோடு கிறிஸ்துவின் தெய்வத்தன்மையை மறுப்பவர்களோடு நம்முடைய உறவு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? பிரியமானவர்களே, நாம் இதை குறித்து எச்சரிக்கையாயிருக்க வேண்டும் என்று இரண்டாவது நிருபத்திலே யோவான் தெளிவாக கூறுகிறதை பார்க்கலாம். குறிப்பாக ஏழாம் வசனத்தை பாருங்கள். மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத அநேக வஞ்சகர் உலகத்திலே தோன்றியிருக்கிறார்கள். இப்படிப்பட்டவனே வஞ்சகனும் அந்தி கிறிஸ்துவாயிருக்கிறான் என்று பார்க்கிறோம். கள்ள போதகர்களோடு நம்முடைய உறவு, நம்முடைய தொடர்பு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? இதுவே இந்த நிருபத்தின் கருப்பொருளாக இருக்கப் போகிறது. நாம் இதை சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்றால் நம்முடைய விளக்கத்திலே தாறுமாறாய் போய்விடுவோம். இன்றைய நாட்களிலே அன்பு அன்பு என்று அதிகமாக பிரசங்கிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். இது வேதத்தின்படியானது அல்ல. நாம் எல்லாரையும் நேசிக்க வேண்டும் என்று இவர்களால் சொல்லப்படுகிறது. ஆனால் சிலரை நாம் அன்பு கூறக்கூடாது என்றும் அவர்களை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும் வேதம் சொல்கிறது. ஒன்றியோவான் இரண்டாம் அதிகாரம் 15 வசனத்திலே அவர் எழுதுகிறார், உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. இங்கே உலகத்தில் உள்ளவைகள் என்பது மக்களை அடையாளப்படுத்துகிறது. இவர்களே இவைகளை, உலகத்தில் உள்ளவைகளை இவ்வாறு உருவாக்கியுள்ளார்கள். அவர்களிலே அன்பு கூறக்கூடாது. ஆனால் அவர்களுக்கு நாம் சுவிசேஷத்தை கொடுக்கும் அளவிற்கு அன்பு கூற வேண்டும். யோவான் முதலாவது நிருபத்திலே அன்பை குறித்து வலியுறுத்தி கூறியிருக்கிறார். ஆனால் இந்த இரண்டாம் நிருபத்திலே திறவுகோல் வார்த்தையாக சத்தியம் என்பது காணப்படுகிறது. இப்பொழுது சத்தியம், அன்பு என்ற இரண்டையும் வைத்து இதிலே எது பெரியது என்று கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீர்கள்? நீங்கள் இதற்கு சொல்லும் பதிலிலேதான் கள்ள போதகர்களோடு நீங்கள் கொள்ளும் உறவு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்ற கேள்விக்கு பதில் கிடைக்கும். இவர்கள் கிறிஸ்துவின் தெய்வ தன்மையை புறக்கணிக்கிறார்கள். நாம் அன்பின் அப்போஸ்தலர் என்று அழைக்கும் யோவான் இதற்கு தரும் பதில் நமக்கு அதிர்ச்சியூட்டப் போகிறது. எது பெரியது, சத்தியமா அல்லது அன்பா? சத்தியத்திற்கு நாம் மிக முக்கியமான இடத்தை கொடுக்க வேண்டுமா அல்லது அன்பிற்கு மிக முக்கியமான மேலான இடத்தை நாம் கொடுக்க வேண்டுமா? யோவானுடைய திகைப்பூட்டும் பதில் என்ன தெரியுமா? சத்தியமே முதலிடத்தை பெற வேண்டும் என்று சொல்லுகிறார். கிறிஸ்து சொல்லுகிற காரியத்தை யோவான் 14:6 பார்க்கலாம். கவனியங்கள், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்கிறார். இங்கே நானே அன்பும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று இயேசு சொல்லவில்லை என்பதை கவனிக்க வேண்டும். என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்கிறார். நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவே பிதாவினிடத்தில் வர முடியும். வேறு குறுக்கு வழி எதுவுமே கிடையாது. ஏன் தெரியுமா? அவர் வழி மட்டுமல்ல, அவர் சத்தியமாகவும் இருக்கிறார். இந்த யோவானே பின்பு தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று எழுதுகிறார். இயேசு கிறிஸ்து இங்கே தன்னை சத்தியம் என்று சொன்ன பின்னர் யோவான் 1 யோவான் 4:16 தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று எழுதியிருக்கிறார். எனக்கு அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, அன்பானது சத்தியத்திற்குட்பட்டே, அதாவது அதன் எல்லைக்குட்பட்டே காண்பிக்கப்பட முடியும். நேர்மைக்கு மாறாக அன்பு கூறும்பொழுது, தவறான நோக்கத்தோடு அன்பு கூறும்பொழுது அது பாவமாகிறது. தேவன் கூறுகின்ற எல்லை அளவை தாண்டி நம்மால் யாரையும் எதையும் அன்பு கூற முடியாது. அப்படியானால் நாம் கள்ள போதகர்களோடு எவ்வாறு உறவை வைத்திருக்க வேண்டும்? அவர்களிலே அன்பு கூற வேண்டுமா? இல்லை பிரியமானவர்களே, நீங்கள் கள்ள போதகர்களை நேசிக்கக்கூடாது. யோவான் இதை மிக தெளிவுபட கூறியிருக்கிறார். உண்மையிலேயே அவர் கூறுவது நமக்கு ஆச்சரியமாகவும் இருக்கிறது. யோவான் என்ன சொல்கிறார்? அவனை உங்கள் வீட்டிலே ஏற்றுக்கொள்ளாமலும் அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாமலும் இருங்கள். அவனை எந்த விதத்திலேயும் ஏற்றுக்கொள்ளாதிருங்கள். அவனோடு கூட ஐக்கியம் கொள்ளாதிருங்கள் என்று சொல்கிறார். இது ஒரு கடுமையான வாக்கியம்தான், இல்லையா? ஆம், வேதத்தை புரட்டுகிறவர்களோடு நாம் அவ்வாறு கடுமையாகத்தான் நடந்து கொள்ள வேண்டும் என்று வேதம் எதிர்பார்க்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, இப்படிப்பட்ட சத்தியங்களை அடிப்படையாக கொண்ட இந்த 2 யோவான் நிருபத்தை நாம் தொடர்ந்து நாளை முதல் விபரமாக கற்றுக்கொள்ளப் போகிறோம். ஜெபிப்போமா. எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரமபிதாவே, அன்பிற்கு இலக்கணமாயிருக்கிறவரே, எங்களையும் அன்பாய் இருக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தவரே, ஆனாலும் சத்தியம் வரும்பொழுது அன்பு பெரியதா சத்தியம் பெரியதா என்பதை நாங்கள் சிந்தித்து பார்த்து உண்மையுள்ள காரியங்களை சரியான காரியங்களிலே அன்பு கூறுகிறவர்களாக காணப்பட எங்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். தொடர்ந்து இந்த 2 யோவானை நாங்கள் கற்றுக்கொள்ளும் பொழுது ஆவியானவரே, எங்களுக்கு நீர் ஆலோசனை தாரும், புதிய சத்தியங்களை எங்களுக்கு சொல்லித்தாரும், புரியாத வசனங்களை எங்களுக்கு விளக்கி காட்டும். நாங்கள் மேலும் உம்மை அறியும் அறிவிலே அதிகமாக வளர்கிறவர்களாக இந்த நிகழ்ச்சிகள் மூலமாக மாற தூய் ஆவியானவரே எங்களுக்கு துணை செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.
இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே எங்களுக்கு மிஸ் கால் கொடுப்பீங்களா? அவளோடு காத்திருக்கிறோம். இந்த வாரம் பரிசு வெல்லும் நேயர் நீங்களா கூட இருக்கலாமே. மிஸ் கால் கொடுக்கக்கூடிய போன் நம்பரை குறிச்சுக்கிடுங்க. 0444-908-12-25. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு.
நீங்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0444-908-12-21, 0444-908-1221.
எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com.
தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். புலம்பல் 3:25.